நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க திருமதி சுமதி செந்தில்குமார் அவர்கள். அவங்களோட அனுபவங்களை இப்ப நம்ம பகிர்ந்துக்க போறோம். வணக்கம் மேடம், சொல்லுங்க உங்களை பத்தி.
அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சுமதி செந்தில்குமார், நான் சேலத்துல இருந்து வரேன். என்னோட படிப்பு வந்து பிஎஸ்சி பாட்னி, எம்எஸ்சி பயோமெடிக்கல் ஜெனடிக்ஸ், எம்ஃபில் பயோடெக்னாலஜி. நான் வந்து ஆரம்பத்துல வந்து இந்த குரோமோசோம் ஸ்டடிஸ் பத்தி லேப்ல வச்சுட்டு இருந்தேன். என்னோட கல்யாணத்துக்கு பிறகு வந்து எனக்கு வந்து இந்த என்விரான்மெண்ட் சம்பந்தமா ஈடுபாடு, இயற்கை, ஏன்னா இயற்கை தான் வந்து மனிதனின் படைப்பு. இயற்கைக்கு எதிர்த்து நம்ம மனிதனால ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறது இன்றைக்கு வந்து நிறைய நம்மளோட சூழ்நிலைகளை பாத்துக்கிட்டு இருக்கோம். எப்படின்னா சுனாமி, கால சூழ்நிலை மாற்றம், குளோபல் வார்மிங்கிறோம், அதெல்லாம் பண்றோம். அப்போங்கிறப்போ நம்ம இயற்கைக்கு மாறணும். நம்ம சந்ததிக்கு வந்து பணம் மட்டும் குறிக்கோள் இல்ல, எல்லாம் நம்ம சந்ததிக்கு வந்து நம்ம வந்து இந்த இயற்கை சூழலை நல்லபடியா விட்டுட்டு போகணுங்கிறதுதான் என்னோட குறிக்கோள். அந்த இதுலதான் நாங்க வந்து சிவசக்தி என்விரான்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட்னு ஒண்ணு ஆரம்பிச்சு, ஆரம்பத்துல வந்து ஒரு 8-9 வருடங்களுக்கு முன்னாடி அந்த ட்ரஸ்ட் மூலியமா முதல் குன்னூர்ல வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னா டோர் டு அந்த ஊர் வந்து தூய்மையா இருக்க குன்னூர் அண்ட் ஊட்டிக்கு முதல் ப்ராஜெக்ட் பண்ணோம். அப்புறம் ஒரு 5 வருடங்கள் கழிச்சு அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 6 ஊர்ல, குன்னூர், மேட்டுப்பாளையம், உடுமல்பேட், பொள்ளாச்சி, திருச்சி, ஈரோடு, இந்த 6 ஊர்லயும் நாங்க வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்றோம். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா குப்பை வந்து குப்பை மேட்ல சேகரிக்கிறது இல்லையா, டம்பிங் யார்ட்ல வந்து மெஷினரிஸ் போட்டு அதுல இருந்து வந்து செக்ரிகேஷன் ஆஃப் வேஸ்ட் பண்ணி மக்கும் குப்பை மக்காத குப்பையா பிரிச்சு மக்கும் குப்பையை வந்து மெக்கானிக்கலா எல்லாம் பண்ணி அது வந்து உரமா மாற்றோம்.
இப்ப நீங்க டம்ப் யார்ட் இல்லையா, அங்கதான் போய் செக்ரிகேட் பண்றேன்னு சொன்னீங்க. இப்ப நம்ம கார்பரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கும்போதே செக்ரிகேட் பண்ண சொல்றாங்க, மக்கும் குப்பை மக்காத குப்பை. அப்போ உங்களுக்கு இதுல டிபிகல்ட்டி இருந்திருக்கும், நீங்க முதலே சொல்லிட்டீங்க மெக்கானிக்கல்ல தான் பண்ணினோம் அப்படின்ட்டு, அதை பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா அது வந்து இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம்.
ஆமா, அது என்னன்னா முனிசிபாலிட்டி கார்பரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது வந்து நீங்க பிரிச்சு கொடுங்கன்ட்டு. சரி, அவங்க பிரிச்சு கொடுத்தாலும் திரும்பவும் வந்து டம்பிங் யார்ட்ல வந்து செக்ரிகேட்டடா கொட்டுறதுக்கு இடம் இல்ல, திரும்ப வந்து அங்க ஒன்னாதான் கொட்டும். எல்லாரும் செக்ரிகேட் பண்றது இல்ல, நம்ம ஃபாரின் மாதிரி இதுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்ல. செக்ரிகேட் பண்ணாம கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஃபைன் பெனால்டி எல்லாருக்கு, இங்க அந்த மாதிரி இல்ல. சோ அதனால வந்து அங்க ஒரு திரும்ப அங்க மேனுவலா தான் சில வேலையெல்லாம் பண்ண முடியும். செக்ரிகேஷன் வந்து ஒரு பெரிய டிபிகல்டிஸ்ல தான் இருந்துச்சு. அதையும் தாண்டி பண்ணி இந்த ப்ராஜெக்ட நாங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து கார்பன் கிரெடிட் CDM அப்படின்னு சொல்லி UNFCCல வழியா யுனைடெட் நேஷன் ஃபார் ஃபெடரேஷன் ஆஃப் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் சேஞ்சஸ்ல வந்து நாங்க கார்பன் கிரெடிட் ஃபர்ஸ்ட் இன் டு கெட் இன் சவுத் ஏசியால வேஸ்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல நம்ம எப்படியோ வெற்றிகரமாக அது வந்து செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டோம்.
சரிங்க மேடம், இப்ப கார்பன் கிரெடிட்னா என்னன்னு சொல்லுங்களேன்.
கார்பன் கிரெடிட்னா ஒண்ணு இல்லைங்க, சிம்பிளா எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்றேன். நம்ம வந்து வெளியில இந்த வாயு மண்டலத்துல இந்த ஏர்ல கார்பன் ரிலீஸ் இல்லாம நம்ம பாத்துக்கணும். கார்பன் ரிலீஸ் அதிகமாக ஆக நம்ம ஏர் வந்து பொல்யூட் ஆகி ஆக்சிஜன் கண்டென்ட் கம்மி ஆகுது, எல்லாமே என்விரான்மெண்ட் அண்ட் ஈக்கோலாஜிக்கல் சேஞ்சஸ் அதிகமாகும். இந்த கார்பன் எமிஷன் அதை தான் வந்து கார்பன் கிரெடிட்னு சொல்றோம். இந்த கார்பன் எமிஷனை வந்து நம்ம கண்ட்ரோல் படுத்தணும். நம்ம வளரும் நாடை விட வளர்ந்த நாடுகள், நம்ம எல்லாம் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ், டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு வந்து இந்த கார்பன் கிரெடிட்டுங்கிறது லைக் ஷேர் பாயிண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. எப்படின்னா ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க, உங்களுக்கு வந்து கிஃப்டா கொடுக்குறாங்க. எதுக்கு கிஃப்ட்னா, வளர்ந்த நாடுகள்லாம் கார்பன் எமிஷன் பண்ணி முடிச்சுட்டாங்க, அவங்க வந்து இந்த உலகம் அண்ட ஆகாயம் என்பது யாருக்கும் கண்ட்ரோல் பட, இங்க நாம வந்து ரிலீஸ் பண்ற கார்பன் எமிஷன் வந்து அமெரிக்கா அந்த பக்கம் போய் அப்படி சூழ்நிலையை பாதிக்கிறதுனால அவங்க வந்து இந்த கார்பன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து கார்பன் எமிஷன் பண்ணாம இருக்கிறதுக்கு நாங்க இவ்வளவு கிஃப்ட் தரோம் அப்படிங்கிறாங்க. நம்ம வளரும் நாடுகள்ல வந்து பிரச்சனையே இப்ப வந்து நாங்க ஏன் அதை பண்ணணும், நாங்க இப்பதான் டெவலப் பண்றோம் டெக்னாலஜில அப்படின்னு நம்ம சண்டை போடுறோம். அவங்க வந்து இல்ல நாங்க இதெல்லாம் கிஃப்ட் தரோம்னு சொல்லிட்டு நம்ம இது பண்றோம். சோ இங்க நிறைய ப்ராப்ளம் இருக்கு. எதுவாக இருந்தாலும் நம்ம நம்ம ஜெனரேஷனை காப்பாத்திக்க இந்த கார்பன் எமிஷனை வெகுவாக குறைக்கிறதுக்கு நம்ம அனைவரும் பாடுபடுவோம்.
குழந்தைகளுக்கு சாக்லேட் தர நீ பண்றியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவங்க ஏற்கனவே ஏகப்பட்ட வந்து கார்பன் இங்க வந்து ஒரு பெரிய கூட்டமே இங்க இருந்துட்டு இருக்குது, ஆனா நீ பண்ணாத அங்க ஆரம்பிக்கும் அவங்க அலர்ட் ஆகி சொல்றாங்க இல்லீங்களா. சரி, இத பத்தி இன்னும் மேலும் சொல்லுங்க.
நம்ம அப்படியே கூட எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒருத்தர் வந்து சண்டைக்காரனா இருக்காங்க, நம்ம சண்டைக்காரனா இருக்க வேண்டாம். இன்னைக்கு வளர்ந்த நாடு வந்து அனுபவிச்சு கார்பன் எமிஷனை குறைன்னு சொல்லி வரப்போ நாளைக்கு நம்மளும் அந்த இதுக்கு வந்துடும். நம்மளுக்கு கீழே இருக்கிற வளரும் நாடுகள், நம்ம வளர்ந்த நாடா வந்துட்டு இருக்கோம், வந்து முடிச்ச வாட்டி நம்ம போய் அடுத்தது வளரும் நாடுக்கு சொல்லுவோம். அதனால நம்ம இது இந்த கார்பன் எமிஷனை பத்தி வளர்ந்த நாடோ வளராத நாடோ நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சுயமா யாரா இருந்தா என்ன, எல்லாமே ஒரே மனித இனம் தான். ஆக்சிஜன்ங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அதுல தாழ்ந்த ஜாதி, பணக்காரன், ஏழை, நோயாளி அப்படின்னு வந்து ஆக்சிஜன் தனியா உள்ள போயிட்டு வெளியில வரப்போறது இல்ல. ரத்தமும் அதே மாதிரி ஒண்ணுதான். அதனால நீங்க எல்லாரும் நம்ம ஒண்ணுன்னு நினைச்சிட்டு பண்ண தப்புக்காக நம்ம பரிகாரம் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ்ல வந்து நிறைய வந்து இது பண்றோம். என் லைஃப் இன்சூர் பண்ண, என் மோட்டார் சைக்கிள் இன்சூர் பண்ண, அந்த மாதிரி நம்மளோட ஃபியூச்சர் நம்ம குழந்தைங்க நம்ம குழந்தைங்களுக்கு பின்னாடி பரம்பரைக்கு நம்ம இன்சூரன்ஸா வந்து இந்த ஆக்சிஜன் கார்பன் எமிஷனை வந்து அதிகமா பண்றதை வந்து தடுத்து நம்ம வந்து இந்த சமுதாயத்தை நல்ல சமுதாயமா விட்டு செல்வோம். நான் இப்ப வந்து இந்த ஆர்கானிக் சர்டிபிகேஷன் அங்கக சான்றிதழ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு நாள் வந்து ஒரு விழிப்புணர்வு முகாம்னே வச்சுக்கலாம் நடத்திருக்காங்க. எதுக்காக நடத்திருக்காங்கன்னா இன்னைக்கு வந்து விவசாயம் வந்து முதல் இயற்கை சீற்றத்துல அடிபடுவது மக்களோ மனித மத்த எந்த இதுவும் இல்ல, விவசாயம் தான் முதல்ல அடிபடுது. சோ அந்த விவசாயம் அடிபடுறதுனால இன்னைக்கு இயற்கைக்கு மாறினா நிறைய சீற்றங்கள் இன்னைக்கு ஆல்ரெடி வந்து நம்ம வந்து இந்த பஞ்சபூதங்கள் ஆகிய நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த நெருப்பை தவிர நாளையும் வந்து நம்ம மாசுபடுத்தி விட்டோம். அதோட சீற்றம் தான், அதோட தாக்கம் தான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு குளோபல் வார்மிங்கிற ப்ராப்ளத்துல வந்து நிக்கிறோம். சோ அதுக்காக என்னதான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இயற்கை தன்னை தானே காப்பாத்திக் கொள்ளும் ஆனா இத்தனை வருடங்களா நம்மள முன்னோர்கள் இருந்ததுலாம் இயற்கையோட இணைந்து வாழ்ந்ததுனால இவ்வளவு பிரச்சனைகளை அவங்க சந்திக்கல. நம்ம ஏன் இன்னைக்கு இது வந்து அதிகமா இதை வந்து நம்ம மனிதனும் இயற்கையும் அதிகம் பார்க்கப்படுறோம், எதுல அறிவியல் விஞ்ஞானம் வளர்ச்சியில அதிகமா புரட்சினே சொல்லலாம், வளர்ச்சின்னு சொல்லலாம். இந்த புரட்சியில வந்து அதிகம் பார்க்கப்படுவது வந்து மனிதனும் இயற்கையும் சம்பந்தப்பட்ட உணவு பழக்கம் கூட சொல்லலாம். இன்னைக்கு ஒரு உணவு என்பது ஒரு நாட்டினோட முதுகெலும்புன்னு சொல்லலாம். அந்த நாட்டோட உணவு இத சீர்குலைத்திட்டோம்னா விவசாயம் உணவுங்கிறது விவசாயம் தான் நம்மளுக்கு உணவு கொடுக்கும். சீர்குலைத்திட்டா அந்த நாடே வந்து ஸ்தம்பித்து போய்விடும். நம்ம அதிக மனித சக்தி உள்ள நாடு எதுனா உலகத்துல இந்தியாவும் சைனாவும் தான். இந்த இந்தியாவும் சைனாவோட மனித சக்தியை வந்து அவங்க ஆரோக்கியத்தை வந்து கெடுத்துட்டா இவங்க உருக்குலைந்து போயிடுவாங்கிறது வளர்ந்த நாடுகளுடைய நம்மளோட இன்டைரக்ட் ஒரு போராவே நம்ம எடுத்துக்குவோம். இன்னைக்கு சந்தையே அப்படிதான் இருக்கு. அதனால இந்த அகங்க சான்றிதழ் டிபார்ட்மெண்ட் வழியா நம்மளுக்கு அவேர்னஸ் என்னன்னா ஒவ்வொரு விவசாயியும் தளர்ந்து போகாதீங்க. உங்க விவசாயம் ஏன் வந்து ஆர்கானிக் சர்டிபிகேஷன் பண்ணணும்னு அவங்க சொல்றோம்னா நீங்க காலரை தூக்கிட்டு என் பொருள் இன்னைக்கு 5 ரூபாங்கிறது 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விக்கலாம். மேபி ஒரு 2-3 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இதுல நஷ்டம் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. என்னுடைய சொந்த அனுபவம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து கேன்சர் வந்துருது உடம்புக்கு. கேன்சர் வந்துச்சுன்னா எடுத்த உடனே ஒரு டாக்டர் வந்து அவர் வந்து 5 லட்சம் ரூபா கொடுத்துட்டா கியூர் பண்ணிடுவானா, போன உடனே அந்த கேன்சர் வந்து ட்ரீட்மெண்ட் அடுத்த நாளே நம்ம நல்லா இருக்க போறது இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா ட்ரீட்மெண்ட் லைக் கீமோதெரப்பி, ரேடியேஷன் எல்லாம் போய் அதுக்கும் மீறி நம்மளோட உணவு பழக்கத்தை சொல்லுவாரு. இந்த ஃபுட் எடுத்து நீங்க வந்து ஆரோக்கியமான உணவு அந்த மாதிரி நம்ம மண்ணை ஆல்ரெடி கெட்டு போன மண்ணை ஒன்னும் செய்யாதீங்க. மண்ணை வந்து வளப்படுத்தணும் முதல்ல ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் அதுக்குதான் நம்ம ஆர்கானிக் சர்டிபிகேஷன் 3 வருஷம்னு எடுத்துக்கிறாங்க. எல்லாரும் நினைக்கிறீங்க நீங்க முதல்ல 3 வருஷம் ஆர்கானிக்கா மாறிட்டு தான் வந்து சர்டிபிகேஷன் வரணும்னு, அப்படி இல்ல. நீங்க டே 1 அவங்க கிட்ட அப்ளை பண்ணி அவங்க வந்ததுல இருந்து அன்னையில இருந்து நீங்க மாறினா கூட போதும் 3 இயர்ஸ். அந்த 3 இயர்ஸ்ங்கிறது அந்த மண்ணு வந்து புனரமைக்கிறதுக்கு அவங்க கொடுக்கற பீரியட். அந்த புனரமைப்புனா மெதுவா அப்படியே அந்த சாயில் ஃபர்டிலிட்டி, ஏன்னா மண்ணுங்கிறது நம்மளோட சாமி மாதிரி. அந்த சாமியை வந்து நம்ம கொலை பண்ணோம்னா மனித கொலையோட மிகவும் மோசமானது மண் கொலை. அதுக்காக அதை வந்து நம்ம பாதுகாக்கணும்னா இந்த மண்ணில் வந்து ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழுது. நுண்கிருமிகள், பூச்சிங்களோட முட்டைக்கூடு, மண்புழு, ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்கு. அதை வந்து அழிச்சிட்டோம், மருந்து போட்டு அதை சாகடிச்சிட்டோம். அதனால அதை ரீபேக் கொண்டாடணும்னா மெதுவா இயற்கை விவசாயத்துக்கு மாறி 3வது வருஷங்கிறப்போ அது கம்ப்ளீட்டா மாறிடுவீங்க. அன்னைக்கு சர்டிபிகேஷன் வரும், உங்க மண்ணும் மாறிடும், நீங்களும் வந்து உங்க வாழ்வில் அந்த மருந்து பயன்படுத்தி உங்க வாழ்வியலோட லைஃப் ஸ்டைலையும் தொலைச்சிட்டு ஆரோக்கியத்தையும் தொலைச்சிட்டு இன்னைக்கு வந்து தொற்றாத நோய்களான சர்க்கரை வியாதிங்கிறது இன்னைக்கு காமனா இருக்கு, கேன்சருங்கிறது காமன், மன உளைச்சல், ஏகப்பட்ட நண்பர்கள் கூட்டமான இந்த தொற்றாத வியாதிகள் வந்து நம்மளோட எதுக்காக வாழ்றோம், மந்தைகள் மாதிரி இன்னைக்கு ஆடு மாடு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். எதுக்காக ஓடுறோம், என்னத்துக்காக ஓடுறோம்னு தெரியாம எந்த வாழ்க்கையா இருந்தாலும் சந்தோஷமான வாழ்க்கையா ஆரோக்கியமான வாழ்க்கையா வாழணுங்கிறதுக்காக தான் இந்த ஆர்கானிக் சர்டிபிகேஷன் பண்ணனா. நோக்கம் என்னன்னா இயற்கையா மாறுறோம், அன்னைக்கு எல்லா பொருளும் நம்மளுக்கு வந்து சகஜமா கிடைக்கும். இன்னைக்கு வந்து எங்கன்னு தேடி போற சூழ்நிலையை போய் ஒரு காலத்துல வந்து முன்காலம் மாதிரி எல்லாருக்கும் எல்லா இயற்கையும் பொருளும் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இங்க வந்தது. காரணம், நிறைய பேருக்கு வந்து நிறைய அவேர்னஸ் இந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்து நம்மள மேலும் மேலும் வளப்படுத்துறதுக்காக இவங்க பண்ணிருக்காங்க. இவங்க பண்ணிருக்க சர்வீஸ் வந்து உண்மையா நம்ம வந்து பாராட்டத்தக்க ஒண்ணு வேணும். ஒரு சின்ன முயற்சியும் கூட இருக்கலாம், இவங்க மேலும் மேலும் இந்த டிபார்ட்மெண்ட் வளர்ந்து நம்மள மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரை உருவாக்கணும் என்பது என்னோட விருப்பமும் அனைவரோட விருப்பமும்.
மேடம், நீங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து எப்படி ஆர்கானிக் ஃபார்மிங் நீங்க வந்தீங்க அதை சொல்லுங்களேன்.
முதல்ல வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னாவே என்விரான்மெண்ட் சம்பந்தப்பட்டதுதான். ஏன்னா வேஸ்ட வந்து நம்ம மேனேஜ் பண்ண தெரியும். எப்படி ஏன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து நம்ம அனைத்து கழிவுகளும் வந்து நேரா மண்ணுக்கு போய் மண்ணெல்லாம் கெட்டு போகுது. நாங்க வந்து அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றோம்னா, ஃபுல்லா கான்கிரீட் கீழே போட்டுதான் அதை ப்ராசஸ் பண்றோம். என்னன்னா, எந்த ஸ்வீப்பேஜும் அதோட கெமிக்கல் போக கூடாது, சாயில் கெட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பண்றப்பதான் எனக்கு வந்து இந்த இயற்கை மேல இன்னும் கொஞ்சம் ஆர்வம். சரி, இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அது ஒரு பார்ட் போகட்டும், இதை தவிர நம்ம வேற எல்லாம் என்ன பண்ணலாங்கிறப்போ, முதல் முதல்ல என்னோட கிராமத்துல எனக்கு எங்க மாமனார் வீட்டு வழியா எங்க கொடுத்த சொத்துல எனக்கும் அவருக்குமே ஆரம்பத்துல சில கருத்து வேறுபாடு இருந்தது. ஏன்னா அவரெல்லாம் மருந்து போட்டு போட்டு, ஏன்னா பக்கத்து நிலத்துல வந்து 100 மில்லி ஏதாவது நியூவாக்கரான எதையோ அடிச்சா நம்ம 200 மில்லி அடிக்கணும் அப்படிங்கிற தலைமுறையில வந்தவங்க. நான் எனக்கு என்ன சொன்னேன், எனக்கு கொடுத்த நிலத்துல இனிமேல் ஒரு சொட்டு மருந்து விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதை கொஞ்ச நாளைக்கு வந்து எப்படிங்க ஒரு தாய் எப்படி தன் வயிற்றுல வந்து குழந்தைய சுமக்கிற மாதிரி, தொடர்ச்சியா ஒரு தாய் வயிற்றுல குழந்தை சுமைச்சா எப்படி இருக்கும், அப்படிதான் நம்மளும் பயிர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மண்ணுக்கு ஒரு ரெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எல்லாமே மரம் வச்சு விட்டேன். மரம் வச்சு விட்டு இன்னும் நான் வந்து 7-8 வருஷம் ஆச்சு, ஒன்னும் நான் அதிகமா டிராக்டர் விட்டு உழறது இல்ல. இந்த மரம் வளர்ந்து இயற்கையான முறையில வெறும் தண்ணி அதுவும் கட்டிட்டு இருந்த, அப்படி பண்றனால அந்த அப்ப நான் நினைச்சேன், நம்ம மட்டும் மாறனா எப்படி, அடுத்தவங்களும் நம்ம மாறணுமே நம்ம இதுக்குன்னா நம்மளால முடிஞ்சது. ஏன்னா எனக்கு வந்து தன்னிறைவு பெற்ற வாழ்க்கை. எல்லாராலையும் நம்ம மத்தவங்களை குறை சொல்ல வேண்டாம். ஏன்னா யாராவது ஒருத்தர் ஒரு விரல் நம்ம நீட்டினோம்னா ஒருத்தர தான் காட்டும், 3 விரல் நம்மள நோக்கி இருக்கு, நம்ம இதுல இறங்கி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதுல ஆர்வம் இருந்து இன்னும் வந்து நான் வந்து ஒரு இயற்கை அங்காடியும் வச்சிருக்கேன். சேலத்துல ஃபேர்லென்ஸ்ல கிரீன்வேஸ் ரோட்ல நான் வந்து ஒரு இயற்கை அங்காடி வச்சிருக்கேன். அந்த அங்காடியில ஒரு நோக்கமே என்னுடைய தன்னால ஒரு பேஷன் தான் சொல்லுவேன். பேஷன்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு என்னால முடிஞ்சது நான் இந்த சமுதாயத்துக்கு செய்யணும். சமுதாயத்துக்கு எப்படி செய்யணும்னா, இன்னைக்கு இயற்கைங்கிற பேர்ல எல்லாருமே ஏமாற்ற பேர் வழியா மாத்திட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து நம்மள நம்பி இயற்கை அங்காடிக்குள்ள வராருன்னா, அவரு வந்து நம்மளுக்கு ஏதோ இங்க நல்ல பொருள் கிடைக்கும்னு வராரு. அங்க அவரையும் ஏமாற்றப்படாம இதுதான் இயற்கை உணவு, எப்படி அவங்களுக்கு கண்டுபிடிக்கணும், என்ன சாப்பிடணும்னு அந்த மக்களை உருவாக்கிட்டோம்னா, என் கடையில வாங்கணும் இல்ல, அவங்க வந்து எங்க போய் வாங்கினாலும் அவங்க இயற்கை பொருளை தரமானதா அவங்களுக்கு உரிய முறையில தேர்ந்தெடுக்கவும் என்னோட கடை வழியா நான் அவங்களுக்கு வந்து கற்பிச்சு கொண்டு இருக்கேன். அதுதான் என்னோட முழு நோக்கம். ஏன்னா என்னோட நோக்கம் வந்து லாப நோக்கமே கிடையாது. எனக்கு சாப்பாடு போட என்ன வீட்டுக்காரர் இருக்காரு. எனக்கு வந்து மக்களை வந்து அவங்கள வந்து அடிப்படை ஆரோக்கிய உணவுக்கு அவங்கள மெது மெதுவா மாத்தணும் என்பது என்னோட ஆசையினால நான் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கூட இந்த ப்ராஜெக்டையும் பண்றோம். இதை பண்ணிட்டு நாங்க வந்து இயற்கை உரம் தயாரிக்கிறோம்.
சரி, உங்க அங்காடியில வந்து இயற்கையா விளைந்த பொருட்கள் சொன்னீங்க, இது வெளியிருந்து வாங்கி வச்சிருக்கீங்களா இல்ல உங்க நிலத்திலேயே விளைந்த பொருட்களை வச்சிருக்கீங்களா?
இப்போ எல்லா பொருளும் நான் ஒருத்தரே வந்து தயாரிக்க முடியாது. இப்ப எப்படி ஒரு புடவை வாங்கணும், லேடிஸ் எடுத்துட்டு அதுக்கு பிளவுஸ் கோர் எடுத்துக்கு மேட்சிங் போகணும், அது தைக்கிறதுக்கு ஓர் அடிக்க ஒருத்தர் கொடுக்கணும், இதுல வந்து நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. அந்த புடவையை நெய்யறது ஆள்ல இருந்து அந்த நூல் உருவாக்கிடுது, அந்த மாதிரி நான் வந்து என்னோட நிலத்துல இருந்து சில கீரை காய்கறிகள் நெல் பழம் இந்த மாதிரி என்கிட்ட என்ன இருக்க கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்னை சுத்தி இருக்கிற விவசாயிகளை மோட்டிவேட் பண்றேன். நீங்க வந்து இன்னைக்கு 1 கிலோ கத்திரிக்காய் 5 ரூபாய் மார்க்கெட்ல குடுக்கறீங்க மருந்து போட்டு, நீங்க மருந்து போடாம விளைவீங்க, நான் 10 ரூபா உங்களுக்கு கிலோ தரேன், என் கஸ்டமருக்கு 12 ரூபா நான் தரேன். நான் வந்து விவசாயிக்கும் நுகர்வோருக்கும் ஒரு பாலமாக தான் நான் இருக்கேன். நான் வந்து மத்த வணிகர் மாதிரி இல்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து 10 ரூபா வாங்கிட்டு நான் வந்து 50 ரூபாய்க்கு வித்து நான் 40 ரூபாய் சம்பாதிக்கணும்ட்டு இல்ல. அதனாலதான் என்னோட விவசாயம் வந்து, அதுவும் இல்லாம நான் வர எங்க கஸ்டமருங்களுக்கு நீங்க வீட்டிலேயே சில காய்கறி தோட்டம், ஒருத்தர் வந்து இடம் இருக்கும் சுரக்காய் கொடி போட்டிருப்பாங்க, உங்களுக்கு 2 சுரக்காய் போது மீதி சுரக்காய் இருக்கிறத கொண்டாந்து என் கடையில வைங்க, அது ஒரு விலைப்படுத்தி நீங்க பணம் எடுத்துட்டு போங்க, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் மோட்டிவேட் பண்ணி. அதுவும் இல்லாம சில ப்ராடக்ட் வந்து உத்தரகாண்ட்ல இருந்து, ஏன்னா இந்தியா தான், இந்தியால உத்தரகாண்ட் தான் முழு ஆர்கானிக்லி சர்டிஃபைடு ஸ்டேட்டா வந்து உருவாகி இருக்கு. அதனால அந்த மாதிரி எங்கெங்க எந்தெந்த பொருள் எந்தெந்த ஊருக்கு வந்து அது ரொம்ப பிரபலமோ அந்த பொருள் எல்லாம் தேடி என்னோட அதுவும் தேடி கடையில விக்கிறேன். ஆனா என்னோட முக்கிய நோக்கம் என்னன்னா, இண்டிஜினியஸ்லி க்ரோன் அப்படின்னா லோக்கலி க்ரோன், நம்ம நிறைய வந்து இயற்கைக்கு வந்து உதவி பண்ணணும்னா டீசல் ரொம்ப தூரத்துல இருந்து ஆப்பிள், எல்லாரும் வந்து ஆப்பிளுக்கு வந்து விருப்பமாயி போறோம். ஆப்பிளே வேண்டாங்க உங்களுக்கு. ஏன்னா ஆப்பிள்ங்கிறது வந்து கம்பளியெல்லாம் நம்ம போத்துறோமா இல்ல, அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் வருது. ஆப்பிள் என்னைக்கோ கடிச்சதுன்னா நம்ம சாப்பிடலாம், அதுக்காக சாப்பிட. நம்ம கொய்யா, நம்ம நெல்லி, நம்ம லோக்கல் வாழைப்பழம், இதுல சப்போட்டா, இந்த மாதிரி இதுல ஆயிரக்கணக்கான விஷயங்கள் கொட்டி கிடக்குது. நம்ம சிறுதானியங்கள், ராகி, எல்லாருக்கும் தெரிஞ்சது ராகி கம்பு மட்டும்தான். அதை தவிர குதிரைவாளி, திணை, இதெல்லாம் அரிசின்னு தான் அந்த காலத்துல சொன்னாங்க. இதுல என்ன, நம்ம அரிசி வந்து ஒரு குற்றமாக இப்ப பாக்க ஆரம்பிச்சிட்டோம். அரிசி வந்து ஒரு குற்றவாளியே இல்ல. ஏன்னா நம்ம உடம்பு வந்து வெயிட் போடுது, நம்ம நோய்க்கெல்லாம் காரணம் இந்த அரிசி அதிகமா, அப்படி இல்ல. அரிசிய பாலிஷ் பண்ணாத அரிசியா சாப்பிடுங்க. எந்த பொருளுமே ரிஃபைன் பண்ணாம பொருளை, எண்ணெய் ஆகட்டும் எதுவாகட்டும், எல்லா பொருளையும் வந்து ரிஃபைன் பண்ணாத பொருளை வாங்கி சாப்பிடுங்க. உங்க ஆரோக்கியம் காப்பாற்றப்படும், உங்க ஹாஸ்பிட்டல் செலவும் உங்க வாழ்க்கையும் சந்தோஷமாக ஆனந்தமாக நடத்திட்டு போலாம்.
அதாவது ரிஃபைன்மெண்ட் வந்து நம்ம மேனர்ஸ்ல இருக்கணும், சாப்பிடக்கூடிய பொருட்கள்ல அல்ல அப்படின்னு நல்லா சொன்னீங்க. சரி, இப்ப நீங்க வச்சிருக்க கூடிய அந்த உங்க யூனிட் பத்தி சொல்லுங்க.
பயோஜென் யூனிட், நான் பயோஜென் யூனிட்ங்கிறது அதுவும் திரும்ப வந்து என்னோட வீட்டுக்காரோட கனவுன்னு சொல்லுவேன். எப்படின்னு அவர் சொன்னாரு, வந்த உடனே பணம்லாம் போதும், தன்னிறைவு அடைஞ்சிட்டோம், நம்ம வந்து ஏதோ ஒண்ணு இருந்துட்டு, அப்படி இல்ல. நான் சொன்னேன், இல்ல, உங்களோட கனவு வந்து இந்த என்ன சொன்னாருன்னா, இந்த தாய்க்கு வந்து நம்ம யாருமே தீங்கு நினைக்க கூடாது. அந்த மாதிரி இந்த பூமியில இருக்க மண்ணு வந்து பயங்கரமா மாசுபட்டு போயிருக்கு, இந்த மண்ணுக்கு வந்து துரோகம் பண்றவன் யாருமே வாழ்க்கையில நல்லா இருக்க முடியாதுன்னாரு. சரி, அதுக்கு என்ன பண்ணலான்னு சொன்ன, இல்ல நம்ம வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் தான், ஒரு பார்ட் வந்து ஆர்கானிக் மென்யூர்னு கொண்டாடுறாங்க. இன்னைக்கு வந்து எதிர்காலத்துல வந்து ஆர்கானிக் ஷாப் எல்லாம் வந்து ப்ராடக்ட்ஸ் வேணும்னா அதுக்கு வந்து பேஸ் மெட்டீரியல் வந்து விவசாயம் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து சின்ன சின்ன விவசாயம் இல்ல வேலையில் இருக்கவங்க பண்ணாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் மாடு கிடையாது, அதனால ஏதாவது வந்து ஒரு ஒரு உரம் கொண்டாடணும் நம்ம அப்படின்னு. சரி, அதுல உருவானதுதான் இந்த உரங்கிறது. இந்த உரத்துல வந்து எல்லாமே அக்ரிகல்ச்சர் வேஸ்ட். அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்னா எப்படி, அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்னா ஒன்னு ரெண்டு நான் சொல்றேன். அக்ரிகல்ச்சர்னா இப்ப வந்து இப்ப சாம்பல் பயோ ஆஷ் பண்றாங்க, பயோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ற இடத்துல நம்மளோட மட்டை, இந்த தென்னை மட்டை, ஓடு, இதெல்லாம் கொண்டு போய் குச்சிக்கிழங்கோட வேஸ்ட் இதெல்லாம் பண்ணி எனர்ஜி எடுத்துட்டு மீதி அதை நிக்கிற அந்த பயோ ஆஷ் பிளஸ் இன்னும் கொஞ்சம் இந்த கோழி எரு. கோழி எருன்னா நீங்க போய் வந்து பெரிய பெரிய பண்ணைகள்லாம் இருந்தா அதுக்கெல்லாம் ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. நாட்டு கோழிகள்லாம் அப்படியே பரவசமா சின்ன சின்ன பண்ணை வச்சிருக்கவங்களும் அதிக மருந்து கொடுக்கும். அந்த மாதிரி பேஸ், சில பாக்டீரியாஸ், எதெல்லாம் வந்து நம்மளுக்கு முக்கியமா இருக்கோ, இந்த உந்துதல் சக்தி, இந்த சாயில்ல வந்து உயிர் கொடுக்கற பிளஸ் அடிஷனல் ஃபார் க்ரோயிங் ஸ்டேஜ், இதுக்கு நைட்ரஜன் பிக்சிங் பாக்டீரியா அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஆட் பண்ணி, அதுக்கு மேல வந்து இஎம் சொல்யூஷன் இந்த மாதிரிலாம் சில மத்த இதெல்லாம் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்து. இன்னைக்கு அங்கக சான்றிதழ் வந்துனா அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் பார்ப்பாங்க, அந்த ஸ்டாண்டர்ட் பிரகாரம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த உரத்தை வந்து நாங்க 2 வருஷமா வந்து சக்சஸ்ஃபுல்லா தயார் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மனநிறைவை கொடுத்துருக்கு. அந்த உரம் தயாரித்தது வந்து எங்கெல்லாம் இது வரைக்கும் நாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கோம்னா கவர்மெண்ட்டுக்கு இப்ப கொடுத்துட்டு இருக்கோம். இந்த தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு இது சொசைட்டி இருக்கும் உங்களுக்கு, ஒவ்வொரு வில்லேஜ்லயும் இருக்கும். அங்கெல்லாம் இப்ப வந்து திருவண்ணாமலை மாவட்டம், சேலம் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், ஒசூர் வரைக்கும் நாங்க இப்ப கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு மாவட்டமா இப்ப கொடுத்த இடத்தெல்லாம் விவசாயிகள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இனிமேல் தான் நாங்க வந்து பிரைவேட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து பிரைவேட் செக்டர்ல கொடுக்க ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம்.
சரி, இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி கூட்டுறவு சங்கங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கிறேன்னு சொன்னீங்க. ரீட்டெயில் சேல்ஸ் அப்படியேதான் பண்ற ஒரு ஐடியா இருக்குதுங்களா? அது இன்னும் கொஞ்சம் உபயோகமா இருக்கும் விவசாயிகளுக்கு, அதை பத்தி சொல்லுங்களேன்.
நிச்சயமா, ஏன்னா முதல் நாங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது வந்து கவர்மெண்ட் தான். எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல கோஆபரேட்டிவ் சொசைட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு டெண்டர் போறப்போ அவங்க தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அங்கீகாரம் கொடுத்தாங்க. அங்க கூட வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ரைஸ் பண்ணிருந்து ஆர்கானிக் சர்டிபிகேஷன் இருக்கான்னு கேட்டாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து இது ஆர்கானிக் சர்டிபிகேஷன் டிபார்ட்மெண்ட் இல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல வரும்னு சொன்ன உடனே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லா இடத்துலயும் விவசாயம் எடுத்துட்டு போய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இப்ப அடுத்த என்கொயரி வந்து ரீட்டைலிங். ரீட்டைலிங்னா ஃபார்மர்ஸ்க்கும் கொடுக்கற மாதிரி பிளஸ் இன்னைக்கு வந்து சின்ன சின்ன வீட்டு தோட்டங்கள் வச்சிருக்கோங்க, மாடி தோட்டம், ஆபீஸ் யூஸ், இந்த மாதிரி எல்லாம் கேக்குறப்போ அதுக்கு நாங்க வந்து எங்களோட வென்ச்சர்ல இப்போ அடுத்த வாரம் வந்து இந்த உழவர் திருநாள் சொல்லிட்டு இங்க ஒரு ப்ரோக்ராம் கோயம்புத்தூர்ல நடக்குது விஓசில, அதுல நாங்க முதல்ல அறிமுகப்படுத்துறதா இருக்கும்.
நல்லது மேடம். இப்ப வந்து தன்னிறைவு அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, உங்களோட இலக்கு என்னவாக இருக்கும்? எல்லாருடைய இலக்குமே வந்து தன்னிறைவு அடையறதா, அதான் நீங்க அடைஞ்சாச்சு. வேற எதிர்கால திட்டம் அப்படின்னு ஏதாவது இருக்குதுங்களா சொல்லுங்களேன், சமுதாயத்துக்கு பண்ணக்கூடிய திட்டங்கள்.
என்னுடைய எதிர்கால இலக்கு என்னன்னா ஒரே ஒரு எனக்கு ஆசை, எல்லா இடத்துலயும் வந்து நீங்க போய் இன்னைக்கு விளம்பரத்தை பாத்தீங்கன்னா பாரம்பரிய பட்டு, பட்டுக்கு வந்து பாரம்பரியம்ங்கிறாங்க, எத்தனை 58 வருஷம், 60 வருஷம். இன்னைக்கு நகைக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரம்பரிய நகை 70 வருஷம். எல்லாரும் நம்ம வந்து பாரம்பரியம் பாரம்பரியம் பேசுறோம், ஆனா எங்கேயாவது ஒரு பாரம்பரிய உணவு, பாரம்பரியம் உழவு, பாரம்பரியம் சந்தை அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த நம்ம ஆர்கானிக் சர்டிபிகேஷன் டிபார்ட்மெண்ட் வழியா அவங்க நிறைவா கொஞ்சம் இன்னும் 2 வருஷம் அவங்க மேல வந்துட்டாங்கன்னா அவங்களே நம்மள வந்து பாரம்பரிய வித நெல்கள் அந்த மாதிரின்னு சொல்லி நம்மளையும் வந்து விளம்பரப்படுத்தி நம்மளும் மேல வருவோம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கனவு வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேறும் என்பதுதான் என்னுடைய வந்து ரொம்ப ரொம்ப லட்சியம் பிளஸ் ஆசையும் கூட.
இப்போ கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போட்டுட்டு இருக்கிற விவசாயிகள் ஒரு சின்ன ஒரு வேவரிங் இருந்துட்டு இருந்ததுன்னு வைங்களேன், நமக்கு இதுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு மனசு அலக்கழிப்பு இருந்துட்டு இருக்கு விவசாயிகளுக்கு, நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னவாக இருக்கும்?
இதுதான் முக்கியமான கேள்வியே இந்த இதுல. என்னன்னா இந்த விவசாயிகளுக்கு நிறைய இருக்கும், நம்ம வந்து மருந்து போட்டுட்டு இருக்கோம், யூரியா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஏபியோட ரேட் எல்லாம் பயங்கரமா போச்சு. பயங்கரமா போச்சுங்கிறதுக்காக இல்ல, அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண விவசாயம் இப்போ 1 ஏக்கருக்கு 10 டன் நெல் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து அவங்களால 5 டன் நெல் கூட எடுத்திருக்க முடியாது. இதுக்கு 10 டன் எடுத்திருப்பாங்க, அடுத்தது 8 டன், 5 டன், இப்படியேதான் குறைவா தான் போகும். அவங்க என்னதான், ஏன்னா மண்ணுல பேஸ் பவுண்டேஷனே வந்து மண்ணே செத்து போயிட்டே இருக்கு. அப்போ நீங்க என்னதான் அதுக்கு வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசருங்கிற உரம் கொடுத்துட்டு இருந்தா, அப்ப வேணா பயிர் சிரிக்கும், ஏதோ ஒன்னு அவுட்லெட் கொடுக்கும், ஆனா உங்களுக்கு வந்து எதிர்பார்த்த இது கிடைக்காது. அதனால மெதுமெதுவா நீங்க மாறித்தான் ஆக வேண்டிய சூழ்நிலை, கட்டாயமும் தள்ளப்பட்டு உள்ளார்கள். ஏன்னா அதுக்கெல்லாம் நிறைய வந்து பாத்து அவங்கவுங்க பக்கத்து பக்கத்துல பாத்துருப்பாங்க, என்னன்னே தெரியல திடீர்னு நோய் தாக்கி இருக்கு, என்னன்னே தெரியல திடீர்னு பயிர் செத்து போச்சு. அதுவும் இல்லாம இப்ப கால மாற்றங்கள், இப்போ ரீசெண்டா வந்து போன வாரம் வந்து ஈரோடு இந்த பக்கம் எல்லாம் பயங்கர மழை, இந்த புகையிலை சாகுபடி செஞ்சவங்க எல்லாம் காய வச்சிருந்தாங்க முழுசா போயிடுச்சு நினைஞ்சு, எதிர்பார்க்காத மழை. சோ இந்த மாதிரி வந்து இயற்கை சீற்றங்கள்லாம் மாறனால இதுக்கெல்லாம் அவங்க அறிவு பூர்வமா இன்னைக்கு வந்து நான் பழைய காலத்து முறையின் மாதிரி இன்னைக்கு பயோடெக்னாலஜிங்கிற நம்ம விஞ்ஞானத்தையும் அறிவியலையும் புகுத்தி நம்ம இயற்கை முறையில நம்ம என்ன வேணுமோ அந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ணணுமா, நிச்சயம் நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து நம்ம வந்து அடிக்க முடியாத, எதை யாரும் நம்மளை எதிர்க்க முடியாத பெரிய சக்தியாக, மாபெரும் சக்தியாக இந்தியா வந்து உருவெடுக்கும் என்பது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை.
நல்லா சொன்னீங்க, மாற்றம் வந்து ஒரே நாள்ல வராது, கொஞ்சம் கொஞ்சமா வரணும். அப்ப அந்த மாற்றம் வந்து நீடித்த நிலைத்த மாற்றமாக இருக்கும்னு சொன்னீங்க, யாரும் நம்மளை அசைக்க முடியாதுன்னு வர சொன்னீங்க. உங்களுடைய கனவு நனவாக நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.
வணக்கம்.
இயற்கை விவசாயம் செய்து வரும் சுமதி செந்தில்குமார் அவர்கள் தனது அனுபவத்தை கூற கேட்டீர்கள். கேட்டு தெரிந்தவர் என் கோமா.